அறம்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 29.
இந்திரன் போல எல்லா பெருமையும் இழந்து சிறுமை எய்தல் நோக்கி எண்ணாம் என்றார். எண்ணீர் அறியாதீர் போல இவை கூறின் நின்தீர வல்ல நெடுந்தக்காய் கலித்தொகை பாலை களி 5. என்புழி போல உயர்த்தற்கண் பன்மை ஒருமை மயங்கிற்று. தேரான் பிறன் என்பதனை தம்மை ஐயுறாத பிறன் என்று உரைப்பாரும் உளர்.
திருப்பி ஒரு இலக்கணம் படிக்க போகிறோம். காலை பொழுதுல இலக்கணம் படித்தால் தெரியாது, மாலை பொழுதிலே தூக்கம் வெகு சீக்கிரமாக வரும். ஒரு இலக்கணம் சொல்கிறார். இந்த பாட்டிலே ஒரு பிழை இருக்கிறது. இதெல்லாம் நாங்களா திருக்குறள் படித்தா இது கவனிக்கவே மாட்டோம். பரிமேலழகருடைய கண்ணாலே படிக்கிறதுனாலே தான் இது நமக்கு தெரிகிறது. நமக்கு தமிழ் வசன அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வசன அமைப்பு சுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பத்திரிகை தமிழ் வந்த பிறகு யாரும் என்ன தமிழும் பேசலாம், அதில் ஒரு குற்றமும் இல்லை என்று வந்துவிட்டது. ஏன் இலக்கண சுத்தமாக தமிழ் பேச வேண்டும் என்று கேள்வி கேட்டால், இலக்கணத்தை பாதுகாப்பதற்காக அல்ல, நாம் நினைக்கிற பொருள் எதிராளியிடம் போய் சேர வேண்டும். நாம் நினைக்கிற பொருள் குழப்பம் இல்லாமல் எதிராளியிடம் போய் சேர வேண்டுமானால் சுத்தமான தமிழிலே வசனம் பேச வேண்டும். அப்படி சுத்தமான வசனங்களிலே ஒன்று, அதில் வரக்கூடிய குற்றங்களிலே ஒன்று, ஒருமையிலே நீங்கள் வசனம் தொடங்கினால் ஒருமையிலே முடிக்க வேண்டும். பன்மையிலே ஒருவன் வந்தான், ஒருமையிலே தொடங்கினீர்கள், ஒருமையிலே முடித்தீர்கள். பன்மையிலே தொடங்கினால் பன்மையிலே முடிக்க வேண்டும், அவர்கள் வந்தார்கள் என்று முடிக்க வேண்டும். ஒருமையிலே தொடங்கி பன்மையிலே முடித்தால் என்ன குழப்பம் வரும் என்றால், இவர் ஒரு ஆளை பற்றி சொல்கிறாரா பல பேரை பற்றி சொல்கிறாரா என்று குழப்பம் வந்தது. அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புலவர்கள் இதை சில நேரத்தில் மாற்றி அடிச்சிருவார்கள். அடித்தால் அவர்கள் தெரியாமல் அடித்தார்கள் என்று அர்த்தம் இல்லை, அதிலே ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு நயம் சொல்வதற்காக அப்படி சொல்வார்கள். அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே ஒரு பாடல், முருகனிடம் துணை வேண்டுகிறார், முருகனிடம் துணை வேண்டுகிறார், முக்காலத்துக்கும் துணை வேண்டும் என்று வேண்டுகிறார். முருகா எனக்கு நீ முக்காலத்துக்கும் துணையாக வர வேண்டும். அதில் என்ன செய்வார் என்றால், வெளிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றாம் மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், என்னுடைய விழிக்கும் மொழிக்கும் துணையாக உன்னுடைய நாமங்களும் பாதங்களும் வர வேண்டும். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றாம் மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், நான் முன் செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும், அது இறந்த காலத்துக்கு துணை தேடினார், உன்னுடைய 12 தோளும் என்னுடைய முன்வினை பயனுக்கு துணையாக வர வேண்டும். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே, இனி நான் போகப் போகிற பயணம் இறந்த கால துணைக்கு, வருங்கால துணைக்கு நான் போகப் போகிறேனே ஒரு பயணத்துக்கு, அதற்கு உன்னுடைய வேலும் மயிலும் துணையாக வர வேண்டும். இதுதான் இந்த பாட்டினுடைய அடிப்படை. இதிலே ஒரு பிழை பாடுகிறார் அருணகிரிநாதர். என்ன செய்கிறார், வழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், சரி. அடுத்தது என்ன சொன்னார், மொழிக்கு துணை முருகா எனும், முருகா என்பது ஒருமை, என்னென்று முடிக்கோணும், நாமம் என்று முடித்திருக்க வேண்டும். இவர் என்ன செய்தார், முருகா எனும் நாமங்கள் என்று முடித்து விட்டார். அப்போ ஒருமை பன்மை மயங்கிற்று. அப்ப அருணகிரிநாதருக்கு தமிழிலே ஃபெயில். அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம், பெரியவர்களை இழிவுபடுத்துவதிலே நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. பெரியவர்கள் சொன்னார்கள், அவர் புரியாமலா போட்டிருப்பார், முருகா என்று ஒருமையிலே தொடங்கின, முருகா என்ன நாமம் என்று சொல்ல அருணகிரிநாதருக்கு தெரியாதா, அந்த தமிழை கொட்டியவன். ஏன் போட்டார் என்றால், பாட்டமைப்புக்குள்ளே முருகனுடைய பெயரை சொல், அது உனக்கு துணையாக வரும், இதுதானே செய்தி. இந்த பாட்டு ஓசையையும் புலவன் மீற முடியாது. அப்ப பாட்டு ஓசையின்படி முருகா என்று ஒரு சொல் போடத்தான் அவருக்கு இடம் கிடைத்தது. அப்போ ஒரு சொல்ல போட்டா நாங்கள் தரவில் என்ன பண்ணுவோம், விழிக்கு துணை திருமண்மடர் பாதங்கள், மைமை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் என்று போட்டால், அப்போ அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார், முருகா என்று சொன்னால் போதும் என்று கோயிலுக்குள்ளே போய் முருகான்னுட்டு வந்துடுவோம். நாங்கள் அப்படித்தான் செய்வோம். அப்போ அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார், இந்த நாமத்தை பலதரம் சொல்ல வேண்டும், பாட்டமைப்புக்குள்ளே முருகா என்பதை பலதரம் போட முடியவில்லை, ஆகவே முருகா என்று ஒருமையிலே போட்டு பன்மையிலே முடித்ததால் நான் ஒரு தரம் போட்டிருக்கேன்டா, நீ 10 தரமா இந்த நாமத்தை சொல் என்பதை சொல்வதற்காக பன்மையிலே போட்டார் என்று முடிக்கிறார். விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெம்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். இது ஒன்று. நாவுக்கரசருக்கு சூழநோய் வந்து தமக்கு யாரிடம் கேட்கிறார், சூழநோய் தாங்க முடியவில்லை என்று அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் விபூதி பூசுகிறார். விபூதி பூசி கடவுள் இப்போ சிவருமான்கிட்ட சொல்லி மாறுபட்டோடனே இவர் போனோடனே ரொம்ப உருக்கமாக சொல்லுகிறார், தன்னுடைய நோயை சொல்லுகிறார். குற்றாய் இனவாறு விளக்ககளிர், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. இப்போவும் நாங்கள் கடவுள்கிட்ட போனால், கடவுள்கிட்ட வரங்க நாங்கள் எங்களுடைய பொய்மைக்கு ஒரு சான்று, கடவுளிடம் போன உடனே நாங்கள் போகிறது என்னத்துக்கு, நமக்கு ஏதாவது கேட்கத்தான் போவோம். அதானே இயல்பு, கடவுள் நல்லா இருக்க கொண்டு போகிறதுண்டா. போன உடனே எப்படி சொல்லுவோம் என்றால், கந்தா கடம்பா கதிர்வேலா பழனியாண்டவா, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், உனக்கு கஷ்டத்தை சொல்லு, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்டா, முருகா உன்னை பற்றி எனக்கு இவ்வளோ எல்லாம் தெரியும், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. முருகனுக்கு ஒரு ஐஸ். அப்போ என்ன அர்த்தம்டா, உன்னுடைய துன்பம் உன்னை சரியான முறையிலே வாட்டவில்லை, அதுதான் நீ ஒரு பொய்மையான வார்த்தைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாய். எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது ஐயா, என் கஷ்டத்தை நீக்குங்கள்னு போனோன்னு கஷ்டத்தை சொன்னால் தானே உனக்கு கஷ்டம். ஐயா நீங்கள் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பெரியவர், இப்படியான புகழ் பெற்று உங்களை காண வந்திருக்கிறேன், என் கஷ்டத்தை நீக்குங்கள் என்றால் இவனை கஷ்டம் இவனை சரியாக தாக்க இல்லை என்று அர்த்தம். நாவுக்கரசருக்கு வயிற்று குத்துது, அவருக்கு அல்சர், அது வந்தவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், தாங்க முடியல. சிவனுக்கு முன்னால் போய் நின்றார், சிவபெருமானை என்று கூப்பிட கூட அவருக்கு டைம் இல்லை. மற்ற பாட்டெல்லாம் பாருங்க, தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள், எல்லாரும் இறைவனை பற்றி இவ்வளவும் சொல்லித்தான் பிறகு இறைவனை பாடுவார்கள். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எல்லாம் சொல்லித்தான் இறைவனை பாடுது. இந்த ஆள் போச்சுது, நேராக போய் வைத்து குத்துது. இப்போ போய் சிவபெருமானே முக்கண்ணனே சொல்ல நேரம் இருக்குமா, நேராக சொல்லிச்சு, கூற்றாய் இனவாறு விளக்ககளில், ஏ யமன் போல இது வருத்தது என்னையா பண்ணுற, அதை நீக்கு. இந்த பாட்டு தெரியுமில்ல, இதில் என்ன தொடங்குகிறார், இதில் எங்க குருநாதர் சொல்வார், குற்றாய் இனவாறு விளக்ககளீர். எப்பவும் கொஞ்சம் தூர இருக்கிற பொழுது மரியாதை சொல் பயன்படுத்துவோம். எப்பவும் அப்படித்தானே, நமக்கும் உங்களுக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் கொஞ்சம் மரியாதையா பேசுவோம். அதுக்கு நல்ல உதாரணம், இப்போ ஹாஸ்டல்ல போய் மாணவர்களை சேர்ப்பார்கள், ஒரு ரூம்ல 5 பேரை போட்டுருவார்கள். போட்டால் முதல் நாளிலே இந்த மாணவர் ஒருத்தரோட நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க சார், அப்படி இப்படி தான் பேசுவான். 2 வாரம் கழிச்சு போனால் நீ நானுண்டு பேச தொடங்குவான். 1 மாசம் கழிச்சு போனால் வாடா போடான்னு பேச தொடங்குவான். 1 மாசம் போனால் அவன் பேசுறத நான் இங்கே சொல்லப்படாது. என்ன காரணம் என்றால், நெருக்கம் கூட 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 உரிமை கூடின உடனே பன்மை குறைந்து ஒருமை வந்துவிடும். நாவுக்கரசர் சிவருமான போய் கூப்பிட்ட முதல் வரி இருக்கிறதே, கூற்றாய் இனவாறு விளக்ககளீர், பன்மை மரியாதையா சிவருமானே எனக்கு நீர் இப்படி நீக்குகிறீர் இல்லையே என்று பேசினார். சொன்ன உடனேயே நான் நினைக்கிறேன் வயிற்று குத்து கொஞ்சம் குறைஞ்சிட்டது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கப்படாது, அது பாட்டு சொல்லுது. சொன்ன உடனேயே வயிற்று வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் போல இருக்கு. அடுத்த வரி என்ன தெரியுமா சொன்ன, ஏற்றாய் என்று ஒருமையிலே தொடங்கினார். விளக்ககளீர் என்று பன்மையிலே தொடங்கினவர் ஏற்றீர் என்றல்லவா பாடியிருக்க வேண்டும், ஏற்றாய் என்றார். என்ன தெரியுமோ, முதல்வரி பாடினோடனே வயிற்று குத்து குறைஞ்சிட்டது, சிவபெருமானோட நெருக்கம் வந்துட்டு, இனி என்னையா உனக்கு மரியாதை, ஏற்றாய் என்று பாடிவிட்டார். இது அந்த ஒருமை பன்மை மயக்கம். இந்த குரலிலேயும் அந்த ஒருமை பன்மை மயக்கம் வருகிறது என்கிறார் பரிமேலழகர். இது சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் போய் வர வேணுமா என்றால், சும்மா நெடுக திருக்குறள் படித்தாலும் கொஞ்சம் போர் அடிச்சிடும், அங்கங்க போய் வர வேண்டும்ன்றதுக்காக போனேன். இப்ப படியுங்க.
எண்ணீர் அறியாதீர் போல இவை கூறின் நின்தீர வல்ல நெடுந்தக்காய், கலித்தொகை பாலைக்களி 5.
ஒரு உவமை காட்டுகிறார். முதல் குரலை படிங்க.
இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ்.
இணைத்துணையர் என்று பன்மையிலே தொடங்கினார், பிறகு தேரான் என்று ஒருமையிலே முடித்தார். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா, பன்மையிலே தொடங்கி ஒருமையிலே தங்கிற தன்மை இங்கே இருக்கிறது. எப்பேற்பட்ட பெருமையுடையவராக இருந்தாலும் என்ன, பெருமை சொல்லுகிற பொழுது மரியாதையாக சொல்லுகிறார் இணைத்துணையர், பிறகு மாற்றான் மனைவியை விரும்புகிறேடா உனக்கு என்னடா மரியாதை என்கிறார். குரலை படிங்க திருப்பி.
இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில்.
மாற்றான் மனைவியை விரும்ப தொடங்கி விட்டாய் அல்லவா, இனி உனக்கு மரியாதை தர முடியாது, உனக்கு பெருமைகள் எல்லாம் இருக்கிறது, அதை சொல்லுகிற பொழுது மரியாதை சொல் போட்டு சொன்னார் இணைத்துணையர் என்று மரியாதை சொன்னார். திணைத்துணையும் மாற்றான் மனைவியும் அதுக்கு பிறகு உனக்கு ஒருமைதான் என்று அந்த வேணும் என்று அந்த வசனம் பன்மையில தொடங்கினா பன்மையில முடிக்க வேண்டும். பன்மையில தொடங்கினது உயர்வு நோக்கி சொல்லிக்க பன்மையில தொடங்கினார், தாழ்வு சொல்லிக்க ஒருமையில சொல்லிவிட்டார். இந்த மயக்கம் இருக்கிறது. என்னதான் என்றாலும் தமிழ் வசனத்துக்கு பிழை என்று யாராவது ஒரு புலவன் எழும்பி கேட்பான். அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார் பரிமேலழகர். இப்ப படிங்க உரை குறிப்பு.
எண்ணீர் அறியாதீர் போல இவை கூறேன் நின்தீர வல்ல நெடுந்தக்காய்.
கலித்தொகையிலே ஒரு பாடல் வரியை மேற்கோள் காட்டுகிறார். எப்பவும் தமிழ் மரபு என்னவென்றால், ஒரு விஷயம் நீங்கள் சொன்னால் அதுக்கு வேறே முன்னே இருக்கிற இலக்கியங்களிலே ஒரு சான்று காட்டவன், அப்பதான் உனக்கு அது சொல்ல அருகதை இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லா இலக்கியங்களும் படிக்க வேண்டும். அதுக்காகத்தான் இதை அவர் சொல்லுகிறார். அதுல என்ன என்றால், ஒரு தோழி போய் சொல்லுகிறாள், பாட்டு வரிய சொல்லுங்க.
எண்ணீர் அறியாதீர் போல இவை கூறின் நின்தீர வல்ல நெடுந்தக்காய்.
நின்தீர வல்லாய் நெடுந்தக்காய், உடன்போக்குக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறாள் ஒரு தோழி, அப்படித்தான் நினைக்கிறேன். தலைவன் மறுக்கிறான். தலைவன் மறுத்தோடனே இவளுக்கு கோபம் வருகிறது. உன் தலைவியினுடைய தன்மை தெரியாமல் இதை சொல்கிறாயே என்கிறான். அவளை உடனீர அழைத்து போக மாட்டேன் என்று சொன்னவுடனே உன் தலைவியினுடைய தன்மை தெரியாமல் இதை சொல்கிறாயே என்று தோழி தலைவனை பேசுகிறாள். இதுதான் இந்த பாடல் வரிக்கு அர்த்தம். திருப்பி வாசிங்கத.
எண்ணீர் அறியாதீர் போல இவை கூறின்
தலைவியினுடைய தன்மை தெரியாதவன் போல அறியாதீர் போல
இவை கூறின்
இப்படி சொல்கிறாயே.
நின்தீர வல்ல நெடுந்தக்காய்,
நின் என்று அவளுடைய தன்மை தெரியாமல் பேசுகிறாயே என்று முதல் பண்மையிலே தொடங்கினவள் நின் என்று பிறகு ஒருமையிலே பேசுகிறாள். இது இந்த ஒருமை பன்மை மயக்கம் கலித்தொகையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் இந்த குறளிலும் இருக்கிறது என்று காட்டுகிறார்.
என்புழி போல உயர்த்தற்
என்புழி போல என்றால் என்றாற்போல. இது அந்த காலத்து தமிழ். ஆங்கில தமிழ் எல்லாம் எங்கெங்கயோ தேடி தேடி படிக்கிறோம், தமிழ் தமிழ் படிக்கப்படாதா? அதாவது என்புழி போல, இது இப்போ பிரயோகத்திலே இல்லை, அந்த காலத்தில் இருந்து. என்புழி போல என்றால் என்றாற்போல. இது ரெண்டு இடத்துல படிச்சுட்டால் இனி படிக்கிற பொழுது உங்களுக்கு அது அப்படியே மனதிலே வரும்.
என்புழி போல உயர்த்தற்கண் பன்மை ஒருமை மயங்கிற்று.
உயர்த்தற்கண் பன்மை ஒருமை மயங்கிற்று.
தேரான் பிறன் என்பதனை தம்மை ஐயுறாத பிறன் என்று உரைப்பாரும் உளர்.
இது நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன். பரிமேலழகர் பல பேருக்கு பிறகு உரை எழுதியவர். தான் உரை எழுதுகிற பொழுது மற்றவர்களுடைய உரையாசிரியருடைய உரையையும் பார்த்து தான் பிறகு தன் உரை எழுதுகிறார். சில இடங்களிலே சில வேறு ஆசிரியர்கள் இதிலே வருகிற ஒரு வரிக்கு வேறு உரை சொல்லியிருந்தால் அந்த உரையை பார்ப்பார் பரிமேலழகர். பார்த்துவிட்டு அந்த உரை பொருத்தம் இல்லை என்றால் அந்த உரையை சொல்லி, இந்த அடிக்கு இப்படி சில பேர் உரை சொல்லி இருக்கிறார்கள் என்று அடியை அந்த உரையை சொல்லி அது பொருந்தாது என்பதை நிரூபித்து காட்டுவார். இது ஒன்று. அப்படி இல்லை, வேறு சில பேருடைய உரை அப்படியும் சொல்லலாம் என்ற மாதிரி இருந்தால் இப்படியும் சிலர் உரை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு மறுக்காமல் போவார். இங்கே ஒரு அடிக்கு வேறு உரையாசிரியர் சொன்ன ஒரு உரையை காட்டி மறுக்காமல் போகிறார். வாசியுங்கள்.
தேரான் பிறன் என்பதனை தம்மை ஐயுறாத பிறன் என்று உரைப்பாரும் உளர்.
தேரான் பிறன் என்பதற்கு இவர் சொல்லுகிற உரை வேறு. வேறொரு உரையாசிரியர் தன்னை ஐயுறாத புறன் என்று உரை சொல்லுகிறார். மறுக்கவில்லை, அப்படியும் சொல்லலாம் என்று விட்டு போகிறார்.
மறுவாசிப்பு. குறள் 144. எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். உரை. எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் எத்துணை பெருமை உடையர் ஆயினும் ஒருவருக்கு யாதாய் முடியும் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். காம மயக்கத்தால் திணையளவும் தம் பிழையை ஓராது பிறனுடைய இல்லின் கண் புகுதல். உரை குறிப்பு. இந்திரன் போல எல்லா பெருமையும் இழந்து சிறுமை எய்தல் நோக்கி எண்ணாம் என்றார். எண்ணீர் அறியாதீர் போல இவை கூறின் நின்தீர வல்ல நெடுந்தக்காய். கலித்தொகை பாலைக்களி 5. என்புழி போல உயர்த்தற்கண் பன்மை ஒருமை மயங்கிற்று. தேரான் பிறன் என்பதனை தம்மை ஐயுறாத பிறன் என்று உரைப்பாரும் உளர். குறள் 145.
ஐந்தாவது குறள் படிக்கிறோம். நீங்க படிங்க. சொல்றேன்.
எளிதன இல்லிரப்பான் எய்துமெங் அன்றும் விழியாது நிற்கும் பழி. உரை. எளிது என இல் இறப்பான், எய்துதல் எளிது என்று கருதி பின்விளைவு கருதாது பிறன் இல்லின் கண் இறப்பான். விழியாது எஞ்ஞான்றும் நிற்கும் பழி எய்தும் மாய்தல் இன்றி எஞ்ஞான்றும் நிலைநிற்கும் குடிப்பழியினை எய்தும். உரை குறிப்பு: இல்லின் கண் இரத்தல், இல்லால் கண் நெறி கடந்து சேரல்.
இதுவும் திரும்பவே அந்த செய்தியை சொல்லுகிறார். ஏன் நீ போய் மாற்றான் மனைவியை விரும்புகிறாய்? காமம் நோக்கி நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாங்கள் எல்லாரும் அறவழி நிற்க வேண்டும் என்று திருக்குறள் படிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு போய் இந்த அதிகாரத்தை இவ்வளவு தரம் சொல்ல வேண்டுமா என்று உங்களிலே சில பேருக்கு ஐயம் வரலாம். ராவணன் பெரிய சிவபக்தன், மிக சிவபெருமானையே தன் சாமகானத்தால் வரவழைத்தவன். அவனிடம் இந்த குற்றம் இருந்தது. ஆகவே இத்தகு குற்றங்கள் இன்னாரிடம்தான் இருக்கும் என்று நம்புவதற்கு இல்லை. அறம் பற்றிய விருப்பம் உள்ளவனுடைய அடிமனதிலேயே சில வேளைகளிலே இத்தகைய குற்றங்கள் இருக்கும். இது நாங்கள் என்றால் பொதுப்பட பேசிவிட்டு ஐயோ அவர் அப்படி நினைக்கவே மாட்டார் என்று போய்விடுவோம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், இதை அழுத்தி சொல்வதற்கு காரணம், அப்படி குற்றம் நீ நல்லவனா, பல நல்லதுகள் உன்னிடம் இருக்கும், இந்த ஒன்று நின்றால் அந்த குற்றம் மற்ற நல்ல எல்லாவற்றையும் அழித்துவிடும். ஆகவே இதை நீக்கு நீக்கு என்று சொல்வதனுடைய அடிப்படை இதுதான். இதில் இந்த குறளில் என்ன சொல்கிறார் என்றால், ஏன் மாற்றான் மனைவியை விரும்புகிறாய், உனக்கென்று ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள் விரும்பேன் என்று கேட்டால் இது எளிது என்றான். இவன் எனக்கென்று ஒருத்தையை பார்த்து தேடி காதலித்து அவளோடு சேர்ந்து சந்தோஷம் அனுபவித்து இனி அவளை பாதுகாக்க வேண்டும், அவளுக்கு அட்டியல் வாங்கி கொடுக்க வேண்டும், அவள் மாமனாரை பார்க்க வேணும், இது ஒன்றும் தேவையில்லை சார், அவன் பார்த்துக்கொள்வான், நாம போய் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு வர்றது. இப்படி இருக்கிறவர்கள் நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எளிதென இல்லிறப்பான். இது சும்ரம் ரொம்ப சுலபமா இருக்குது, நாம ஒரு பராமரிப்பும் செய்ய தேவையில்லை. தோட்டக்காரன் உழுவான் விதைப்பான் எல்லாம் போடுவான், பழம் வரும், பழத்தை போய் பிடுங்கி கொண்டு வர்றது தானே லேசான வேலை என்றால் அப்படி செய்யாதே, உன் குடி முழுவதும் இந்த பிழை இந்த பாவம் நிற்கும் என்கிறார். உனக்கு மட்டும் பாவம் என்று நினையாதே, பரம்பரை பரம்பரையாக இந்த உலகம் சொல்லும். யாரு நீ? யாருப்பா? யாருடைய மகன்? நான் பொன்னனுடைய மகன். ஆறு அந்த பொன்னனா? எந்த பொன்னன்? இன்னொரு வீட்டில் போயிட்டு இருந்தானே என்று சொல்லி உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் யாருக்கும் பெருமை இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த பிழையை, இது எளிதாக இருக்கிறது என்பதற்காக செய்யாதே என்கிறார் இந்த குறளிலே.
மறுவாசிப்பு: குறள் 145. எளிதென இல்லிறப்பான், எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி.
எளிதென இல்லிறப்பான் எய்தும், எளிதாக இருக்கிறதே என்று மாற்றானுடைய மனைவியை விரும்புகிறவன் ஒரு விஷயத்தை அடைவான். என்ன அடை என்றால்,
எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி,
எப்பொழுதும் போகாது. எஞ்ஞான்றும் விழியாது என்றால் இன்றைக்கு செய்து நாளைக்கு மறந்துடுவார்கள் என்று நினைக்காதே. அவன் மாற்றான் மனைவியை விரும்பினவன் என்ற குற்றத்தை காலாகாலமாக சொல்வார்கள். எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. நம்முடைய தமிழிலே ரெண்டு சொற்கள், பழி பாவம் என்று ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. பொதுவாக நாங்கள் பழிபாவம் பழிபாவம் என்று சொல்லி பழகிவிட்டோம். பழி வேறு, பாவம் வேறு, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பழி என்பது இந்த உலகத்திலே மற்றவர்களால் தூற்றப்படுவது பழி, அடுத்த புறவிகளிலும் நம்மை தொடர்ந்து வந்து வாட்டுவது பாவம். இதுதான் பழிக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீ இந்த பிழை செய்துவிட்டால் உன்னோடு இந்த பழி போய், உன்னை தூற்றும் உலகம் பிறகு உன்னோடு போய்விடும் என்று நினைக்காதே. இது அந்த அவனுடைய அவன் பிள்ளை இவனும் அப்படித்தான் இருப்பான், அவன் பேரன் இப்படித்தான் இருப்பான் என்று உன் சந்ததிக்கே இந்த பழி வரும். பாவம் வருகிறதோ இல்லையோ, பழி கட்டாயம் வரும். அந்த பழி என்றைக்கும் மாறாது என்று இன்றைக்கும் ராவணன் பழி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பழி என்றைக்கும் மாறாது, எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி என்றார் திருவள்ளுவர்.
உரை: எளிது என இல்லிறப்பான், எய்துதல் எளிது என்று கருதி பின்விளைவு கருதாது பிறன் இல்லின் கண் இறப்பான், விழியாது எஞ்ஞான்றும் நிற்கும் பழி எய்தும், மாய்தல் இன்றி எஞ்ஞான்றும் நிலைநிற்கும் குடிப்பழியினை எய்தும்.
அந்த பழிக்கு குடிப்பழி என்று பெயர் சொல்லுகிறார். ஒருத்தன் செய்துவிட அந்த குடிக்கே அந்த பழி வந்துவிடும்.
உரை குறிப்பு: இல்லின் கண் இரத்தல், இல்லால் கண் நெறி கடந்து சேரல். குறள் 146. பகைபாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். உரை: இல் இறப்பான் கண், பிறன் இல்லால் கண் நெறி கடந்து செல்வானிடத்து பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம். பகையும் பாவமும் அச்சமும் குடிப்பழியும் என்னும் இந்நான்கு குற்றமும் ஒரு காலும் நீங்காவாம்.
ஒரு செயல் நீ செய்ய உனக்கு நாலு குற்றம் வரும். இந்த சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு பொருள் வாங்கினால் நாலு பொருள் இனமாக தருவார்கள். அதுபோல நீ ஒரு குற்றம் செய்துவிட்டால் நாலு குற்றம் உன்னிடம் வந்து சேர போறது. பகை வரும், பாவம் வரும், அச்சம் வரும், பழி வரும். ஆகவே ஒரு பிழைக்காக நாலு பிழையை தேடிக்கொள்ளாதே என்று சொல்வதுதான். பகை என் வரும் என்றால் ஒரு பிழை செய், மாற்றான் மனைவியை விரும்பினால் அந்த சந்ததியே இவனை வெறுக்கும், பகை வந்துவிடும். பாவம் வந்துவிடும், மாற்றான் மனைவியை விரும்பியது அறத்துக்கு முரணானது, பாவம் வந்துவிடும். அதுக்கு பிறகு அச்சம் வரும், ஆயுள் காலம் முழுவதும் நீ பயந்து கொண்டுதான் வாழ வேண்டும். என் பிழை தெரிந்து விடுமோ தெரிந்து விடுமோ தெரிந்து விடுமோ என்று ஆயுள் காலம் முழுவதும் நீ பயந்து கொண்டு வாழ வேண்டும். ஊர் தூற்றும், பழி வரும். ஆகவே ஒரு குற்றம் நான்கு குற்றத்தை தரப்போகிறது, ஆகவே அதை செய்யாதே.
உரை குறிப்பு. எனவே இருமையும் இழத்தல் பெற்றாம் இவை ஆறு பாட்டு.
இருமையும் இழத்தல் பெற்றாம், இந்த நாளிலே உங்களுக்கு பாருங்கள், பகை பாவம் அச்சம் பழி, இதிலே பகை பழி அச்சம் என்கின்ற நாளும் இம்மையிலே உன் நிம்மதியை துளைக்கும், பாவம் மறுமையிலே துளைக்கும். ஆகவே இருமையிலும் உனக்கு நிம்மதி இல்லாமல் போகப் போகிறது.
எனவே இருமையும் இழத்தல் பெற்றாம் இவை ஆறுபாட்டானும் பிறனில் விழைவான் கண் குற்றம் கூறப்பட்டது.
மாற்றான் மனைவியை விரும்புகிறவனுடைய குற்றத்தை இந்த அதிகாரத்தின் பத்து குறளிலே ஆறு குறளாலே சொல்லிவிட்டார். நான் எப்பொழுதும் சொல்வேன், பரிமேலகர் சொல்லுகிற பொழுது இந்த பாட்டு ஆறு பாட்டாலும் ஐந்து பாட்டாலும் இதை சொன்னார் என்று சொன்னால் மிகுதி வேற ஏதோ சொல்ல போகிறார். அப்ப இந்த ஆறு பாட்டும் இந்த புறநிலை விளையும் செய்யும் விளைகிறவனுடைய குற்றம், அதனாலே விளையக்கூடிய குற்றங்களை சொல்லிவிட்டார். இனி நாலு பாட்டாலே வேறு விடயம் சொல்ல போகிறார். அந்த நாலு பாட்டு உங்களுடைய சிந்தனையிலே நின்று சமீபாடு அடையட்டும். அடுத்த வகுப்பிலே இந்த நாலு பாட்டையும் நாங்கள் படிப்போம். எனக்கு ரொம்ப நேரம் போக போக ஒரு களைப்பு உங்களிடம் வந்து விடுவதாக உணர்கிறேன். அடுத்த வகுப்பிலே நாலு படிப்போம், ஒன்றும் அவசரமில்லை. இந்த ஆறு குறளையும் திருவள்ளுவர் ஆறு சுத்தியல் அடி போடுகிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். கேள்வி நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் விடுவோம். ஆறு சுத்தியல் அடி போல நமக்கு விழுகிறது. இந்த குற்றத்தை நம்மிடமிருந்து அகற்றுவதற்காக இதை திருவள்ளுவர் செய்தார்.
குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. இந்த தொடர் வகுப்பின் மற்றும் பகுதிகளை கேட்டு மகிழ www.karka.in karka.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.